ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்து என்ன, அறுபத்திருமேனி மேற்கொள்வான் உருவத்திருமேனி மேற்கொள்வான்னு சொல்றீங்களே, எப்படி அவர் நினைத்த திருமேனியெல்லாம் எப்படி மேற்கொள்ள முடிகிறது? நம்மால முடியலையே. எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் நலமா நலமும் வளமும் வாய்ந்த உடல் இருந்தா தேவலாம் நினைக்கிறேன், ஆனா எடுத்துக்கொள்ள முடியலையே. ஆனா அவர் மட்டும் எப்படி நினைந்த உருவம்லாம் எடுத்துக்கொள்றார்? உருவ திருமேனி பார்த்தானா, அதுவும் ஒரு வகையாவா இருக்கு. தட்சிணாமூர்த்தியாக விளங்குகின்றார், நடராஜ பெருமானாக விளங்குகின்றார். அதிலே எத்தனை மாகேஸ்வர மூர்த்தங்களே 25 சொல்றாங்க. அதுபோக அருவுருவ திருமேனி, அருவ திருமேனி, அவர் மட்டும் எப்படி தான் நினைந்த திருமேனியெல்லாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது என்று ஒரு தடை எழுகிறது. அதற்கு காரணங்களை அப்படி ஒன்னு ஒன்னா வாங்கிப்போ வாங்கிப்போன்னு கொடுக்கிறார் உமாதிசிவம். அதான் அடுத்த பாடல். ஈங்கு இது என்று அது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடு ஒன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலானும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்பும் எல்லாம் சார்வரிய தனி முதல்வன் ஆதலானும் நீங்களரும் உயிர்க்குயிராய் நிற்றலானும் நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன்தானே. ரொம்ப நயமா சொல்றார். அவ்வளவு ஏதுக்கள் தான், ஏதுக்கள் தான் பேசுது. ஆக அந்த ஒவ்வொரு தொடரும் உம் உம்னு முடியுது பாருங்க. இங்குதுவன் அது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடு ஒன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலானும் உண்மை வீரர் கறிவறிய ஒருமையானும் வெறுப்பினோடு விருப்பமெல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலானும் உயிர்க்குயிராய் நிற்றலானும். அது எத்தனை உம் வருது பாருங்க. இந்த உம்னு இருக்க யாராவது கூட்டா உம் அப்படிங்கிறோம். அவ்வளவு சாதாரண ஒரு வார்த்தையா நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அவருக்கு சொல்றாரு, அதை கேட்கவா அப்படிங்கிறோம். அப்படின்னா இண்டஸ்ட்ரா கேட்கறேன்னு அர்த்தம். இப்படி ரொம்ப எளிய ஒரு ஆட்சியா நம்ம வச்சிருக்கோம் உம். ஆனா தமிழ்ல அந்த உம் என்பது எத்தனை பொருளில் கையாளப்படுகின்றது என்று நமக்கு தொல்காப்பியர் வரையறுத்து சொல்கின்றார். 8 பொருளில் கையாளப்படுகிறதா இந்த உம் என்பது. உம் உம் சொன்னா கொஞ்சம் சொல்றதுக்கு சிரமமா இருக்கும். அதனால ஒரு ஐகாரம் சேர்த்து உம்மை என்று சொல்வது வழக்கம். உம்மை, இந்த உம்மை வந்து உம்மை இருக்குதே, இது 8 பொருள் கூட கையாளப்படுதான். தொல்காப்பியர் அருமையா அதுக்கு சூத்திரம் சொல்லி வரையறுத்து விட்டார். எச்சம் சிறப்பே ஐயம் எதிர்மறை முற்றே என்னே தெருநிலை ஆக்கம் என்று அப்பால் எட்டே உம்மை சொல்லே. எச்சம் சிறப்பே ஐயம் எதிர்மறை முற்றே என்னே தெருநிலை ஆக்கம் என்று அப்பால் எட்டே உம்மை சொல்லே. எச்சம் என்பது என்னவென்றால் இறந்தது தெளிய எச்சம், எதிரது தெளிய எச்சம், அது ரெண்டு வகையா இருக்கு. எல்லாம் எடுத்துக்காட்டு சொன்னா அருமையா இருக்கும். அது நம்ம திருவிடை மருதூர் 4 திருமுறை பதிகத்துல அப்பர் சுவாமியார் சொல்வார், அன்பர் தங்கள் இடரவை கெடவும் நின்றார் இடைமருது இடம் கொண்டாரே. அன்பர் இடரவை கெடவும் நின்றார். கெட நின்றான்னு சொன்னா போதாதான், கெடவும் நின்றார். இப்போ ராமன் வந்தான் சொல்லிட்டு லட்சுமணனும் வந்தான், லட்சுமணனும்னு ஒரு உம் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த உம்மை முன்னாடி சொல்லப்பட்ட ராமனையும் தழுவி கொள்கின்றது. ஏற்கனவே சொன்னதை தழுவி கொள்வது அது இறந்தது தழிய எச்ச உம்மை என்பார்கள். எச்ச உம்மைனா எஞ்சி இருப்பதை தழுவி கொள்வது. ஏற்கனவே சொன்னதை தழுவி கொண்டால் இறந்தது தழியது. முன்னால் சொன்னதையோ அல்லது சொல்லாமல் விட்டதையோ கூட தழுவி கொள்ளலாம், புரிந்து கொண்டு தழுவி கொள்ளப்படலாம். அது எதிரது தழிய எச்ச உம்மை. இதே இது ராமனும் வந்தான் சொல்லிட்டு லட்சுமணன் வந்தான் அப்படின்னு சொன்னா அந்த ராமனும் உண்மை, அதுக்கு அப்புறம் சொன்ன லட்சுமணன் தெரிவிக்கிறது. அப்படி வந்தா எதிர தெளியுது. அடுத்து எதுவும் சொல்லாம இருந்தாலும் ஊகித்து சொல்லி அதை தழுவி கொள்ளலாம், அதுவும் எதிரது தெளியதுதான். அப்படி பாடிருக்காங்க இங்க அப்பர் பெருமான். அன்பர் தங்கள் இடரவை கெடவும் நின்றார் இடைமருது இடம் கொண்டாரே. இடரது கெடவும் நின்றார் என்றால் ஏன் கெடவும், இடரது கெடவும்னு ஏன் ஒரு உண்மை போட்டார்? இடரது கெட நின்றார் சொன்னா போதாதா, இல்ல உண்மை போட்டதுல ஒரு தனிய அர்த்தம் இருக்கு, சிறப்பான ஒரு பொருள் இருக்கு. தருமையாளின பதிப்பில 4 திருமுறைக்கு அப்போது அங்கு ஆதீன புலவராக பணியாற்றிய முத்துசு மாணிக்கவாசகமுதலியார் ஐயா அவர்கள் அது உரை எழுதியுள்ளார்கள். பிற்காலத்தில் தொண்டை மண்டல ஆதீனமாக இருந்தவர்கள் குறிப்பிட்டேன். அதுல விளக்கம் தருகின்றார்கள். இந்த இடத்துக்கு அன்பர் தங்கள் இடரவை கெடவும் நின்றார். இடரவை கெடவும் நின்றார் உண்மை போட்டதுனால என்னன்னா இன்பம் விளையவும் நின்றார் என்பதும் தழுவிக் கொள்ளப்பட்டது. அவர் அன்பருடைய இடரக்கெடுப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு இன்பத்தையும் தருகின்றார். இடரக்கெடுத்தா என்ன, அது ஒரு ரிலீஃப், அவ்வளவுதான். எப்ப குடிச்சிருந்த ஒரு பெரிய துன்பம் நீங்கி போச்சு, அவ்வளவுதான். அந்த பேரை மட்டும் சுவாமி, அதுவே பெரிய பேர் தான். ஆனா அதோட அவர் விட்டுறல. இடரை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இன்பமும் தருகின்றான், இன்பமும் தருவான் என்ற ஒரு குறிப்பை அங்கு உள்ளடக்கிதான் இடரது கெடவும் நின்றார் உண்மை வைத்தார். அதில் எதிரது எளிய உண்மை என்று அழகாக ஒரு விளக்கம் தருகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறப்பு உண்மை. சிறப்பு உண்மை வந்து பாத்தீங்கன்னா அது வரக்கூடிய இடத்துல நான் சொல்றேன், வரக்கூடிய இடத்துல சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கல்யாண வீட்டை போய் சாப்பிட்டு வரீங்க, ஆசிரியர்தான் சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல அருமையான சாப்பாடா இருக்கு, அப்போ தேவருக்கும் கிடைக்காது இந்த உணவு அப்படின்னு சொன்னா, இங்க தேவருக்கும் கிடைக்காத உணவுனா தேவருக்கும் போது அந்த உண்மை வந்து சிறப்பு உண்மை, உயர்வு சிறப்பு. அதே ஏதாவது ஒரு தாழ்ந்த பிராணியை சொல்லி அதுவும் சாப்பிடாதியா அந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டானா அந்த உண்மையும் சிறப்பு உண்மை தான், அது இழிவு சிறப்பு என்று ஆசிரியர்கள் உதாரணம் சொல்வார்கள். நினைவுக்கு வருது, இங்க நம்ம சிவபிரகாசத்திலே சிறப்பு உண்மை வருது. வருத இடத்துல சொல்றேன், ஐய உண்மை, ஐய உண்மையிலே ஐய உண்மை என்ன அப்படின்னா, ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்களா எடுத்து நியாயமா பேசினாலும் பேசுவான். ஒருத்தனை பத்தி கேக்குறாங்க, அவர் எப்படி அந்த ஆளா, நல்ல நியாயமான கருத்துக்களை எடுத்து முறையா பேசினாலும் பேசுவான், திடீர்னு கோபப்பட்டு கடுமையா பேசினாலும் பேசி போடுவான் இல்லையா, இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான், இப்படியும் அப்படியும் உண்மை போடுறதுங்க பாத்தீங்களா, துணிய முடியல. இவன் இப்படிப்பட்டவன் தான், துணிய முடியல அவனை. அந்த ஆளை பத்தி நமக்கு ஒரு ஐயம் தான் இருக்குது, அந்த ஐயத்தை வெளியிட்டு அந்த உண்மைகள் தானே, அதான் ஐய உண்மை. எதிர்மறை உண்மை, எதிர்மறை உண்மை என்னன்னா, நாளைக்கு அவன் வருவானா அப்படின்னு சொன்னா, வந்தாலும் வருவான். எல்லாம் நம்ம வழக்கில் உள்ளதுதான், வந்தாலும் வருவான்னு சொல்றது மூலமா என்னன்னா, அப்ப வராமலும் இருப்பான் என்பதும் அங்க அடங்கி இருக்குது, அந்த எதிர்மறையான கருத்தும் அடங்கி இருக்குது. வருவதற்கு எதிர்மறை, வராமல் இருத்தல். அப்ப வந்தாலும் வருவான்னு சொன்னா, வருவான்னு சொன்னா சரி, வந்தாலும் வருவான்னு சொன்னா வராமலும் இருப்பான், எதிர்மறையான கருத்தும் அங்க உள்ளடங்கி இருக்கு, எதிர்மறை உண்மை அது. முற்றே, முற்று உண்மை. தமிழகத்து மூவேந்தரும் வந்தார். தமிழகத்தை ஆண்ட வேந்தர்கள், முடியுடை வேந்தர்கள்னா மூவர் தான், மற்றவர்கள் சிற்றரசர்கள். மூவேந்தரும் ஒரு உண்மை போட்டுட்டா தமிழகத்து முடிவுடைய வேந்தர்கள் எல்லாரையும் அடக்க சொன்ன மாதிரி ஆயிட்டு இல்லைங்களா. பன்னிரு கையும் பார்ப்படை இயற்றி திருமுருகாற்றுப்படை. பன்னிரு கையும்னா முருகப்பெருமானுடைய அனைத்து கைகளும் அங்க கூறப்பட்டன. யாதும் ஊரே, யாவரும் கேளீர், எல்லா ஊரையும் உட்படுத்தியாச்சு. யாதும் ஊரே, யாவரும் கேளீர், எல்லா மாந்தர்களையும் உட்படுத்தியாச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி வந்தா முற்றுமை, நமக்கும் ஒரு முற்றுமை வர்ற இடத்துல சொல்றேன். வந்தது பதி பலகலை ஆகம வேதம் யாவையினும், யாவையினும் கருத்து. ஆகம வேதம் யாவையினும், ஒரு வேதாகம் பாக்கி இல்லாம எல்லா வேதாகமும் கருத்து என்ன, முப்பொருள் உண்மை கூறுதல் தான். யாவையினும் அந்த உண்மை வந்து முற்றுமை. என்னே, என் உண்மை, எண்ணிக்கைக்காக. இதுவும் அதுவும் பரிசுச்சு என்ன, பேனாவும் பென்சிலும் ஸ்கேலும் ரப்பரும் இல்லையா கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொன்றையும் வருது உண்மை என்ன, என் உண்மை. இந்த எண்ணு பொருள்ல ஏகாரமும் வருது, அதான் ரொம்ப வேடிக்கை. என்னன்னு தெரியாம ஓதிக்கிட்டு இருந்தோம் சின்ன வயசுல, அப்ப கொஞ்சம் இலக்கண பாடம் கேட்கும் போதுதான் எண்ணு பொருள்ல உண்மை வருத மாதிரி, இதுவும் அதுவும் இல்லையா, வேட்டையும் சட்டையும் என்ன பேண்டும் திருநீரும் ருத்ராட்சமும் சோப்பும் சீப்பும் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்றோம் வீட்டுல. இந்த ஒவ்வொன்னு உள்ள உண்மையும் என் உண்மை. இந்த எண்ணு பொருள்ல உண்மை வர்ற மாதிரி ஏகாரமும் வருதான். என்னன்னா வானும் நிலனும் பிறவும் சொல்றதுக்கு பதிலா வானே நிலனே பிறவே அறிவறியான். வானும் நிலனும் பிறவும் அறிவறியான் சொல்லணும். அந்த இடத்துல உம்முக்கு பதிலா ஏ போட்டு சொல்றாங்க. ஏகாரமும் என்ன பொருள்ல வருது, ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். அந்த ஏகாரமும் என்ன பொருள்ல வருது, ஆக அந்த என்ன பொருள் தாங்க இங்க வர்றது. இங்கு இதுவென்று அது கடந்த இயல்பினானும் ஒவ்வொரு காரணமா சொல்றாரு. என்ன முதல்வன் மட்டும் நினைச்ச உருவத்தை எடுத்துக்கிறான், அது காரணம் என்ன, அவனுக்கு யாருக்கும் இல்லாத சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு. என்னென்ன அந்த சிறப்பு அம்சங்கள் சொல்லுங்க பாப்போம். அப்ப உண்மை போட்டு எண்ணி எண்ணி சொல்றாரு. இங்கு இதுவென்று அது கடந்த இயல்பினாலும் ஈர் முதல் நடுவொன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆகலானும் உண்மை வீரர் கரிவறிய ஒருமையானும் தாங்கரிய வெறுப்பினோடு விருப்பமெல்லாம் சார்வறிய தனிமுதல்வன் ஆகலானும் நீங்களரும் உயிர்க்குயிராய் நிற்றலானும் என்று இந்த உண்மைகள் எல்லாம் என் உண்மைகள். ஆக இதெல்லாம் என் உண்மைகள். தெருநிலை உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்க்கின்றான், தேவ மகளிராக இருப்பாளோ என்று ஐயம் வருகின்றது. ஆனால் பாதம் மண்ணிலே படுவதனாலே இவள் திருமகளும் அல்லள், தேவ மகளிரும் அல்லள் அப்படிங்கிறான். இது ஐய உண்மை இல்ல, தெளிவு பெற்றுட்டு இவ திருமகளும் அல்ல, தேவ மகளிரும் அல்ல, மனித பெண் தான். தோற்றத்திலே மிகவும் பொலிவோடு இருந்தாலும் தேவ மகளிர்னா பாதம் தரையில படாது, தரையில படுவதனால தேவ மகளிர் அல்லல், மனித மகளிர் தான் துணிவு பெறுது. அந்த துணிவு தருகின்றது தெரிந்தே உண்மை. ஆக்கம், ஆக்கம் என்பது என்னன்னா, ஒரு முதல்ல சின்ன பையன்ல ஒருத்தனை பார்த்தோம், ரொம்ப சின்ன பையனா இருப்பான் இல்லையா, அப்புறம் சில வருடங்கள் கழித்து பார்த்தா நல்லா கிடுகிடுன்னு வளர்ந்துருப்பான், நல்ல பலசாலியாவும் ஆயிட்டான். அப்ப என்ன, சின்ன குழந்தையில பார்த்தது இப்போ நெடியனும் வலியனுமாய் ஆகினான் அப்படின்னு சொல்றோம். நெடியனும் வலியனுமாய், நெடியனும் வலியனும் அதெல்லாம் ஆக்கம், முதல்ல இருந்தே அப்படி இல்லை, இடையில பெற்ற வளர்ச்சியினால கிடைத்தது. அந்த மாதிரி வர்றது ஆக்க உண்மை என்று சொல்வார்கள். ஆக எட்டு உண்மைகள் இருக்கின்றன. நம்ம தமிழ் வளத்தை வந்து நாம, தமிழ் எவ்வளவு வளமான மொழி, ஒரு உம்முங்கிற அந்த சொல்லுக்கு, அது ஒரு இடைச்சொல், அது அந்த உம்முங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன, அது மட்டும் தனியா பொருள் தராது, ஒரு சொல்லோட சேர்ந்துதான் பொருள் தரும். நீங்களா பெயர் சொல்ல வினை சொல்ல சார்ந்துதான் வருகிறது, அதனால அது வந்து இடைச்சொல் தான். அந்த இடைச்சொலுக்கு எத்தனை எட்டு பொருள் பயக்கின்றது என்று சொல்லும் போது நமக்கு தமிழுடைய மேன்மையை நம்ம எப்படி சொல்வது பாருங்க. இங்க என் உண்மையில என்ன பொருள், அந்த உண்மை எவ்வளவு அருமையா வருது பாருங்க. இங்கு இது என்று அது கடந்த இயல்பினானும், நம்மளால நினைச்ச உருவம் எடுக்க முடியல, அவரால் மட்டும் எப்படி எடுக்க முடியுது, அதான நம்ம ஆதங்கம் இல்லையா. நம்ம போன் பண்ணி ஐயா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் தூத்துக்குடியில இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா, அப்ப திருநெல்வேலியில அங்க இருக்கீங்களா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சமயத்துல ஒரு இடத்துலதான் நம்ம இருக்க முடியும் இல்லைங்களா, ஒரு சமயம் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதான் ஒரு முதலாளி வந்து, அவருக்கு ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வேலைக்காரர் இருந்தானா, அவனுக்கு பல அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு ஒரு நாள் அவனை சோதிச்சு பார்ப்போம், கொஞ்சமாவது அவன் தேறியிருக்கானா அப்படிங்கிறதுக்காக அவனை கூப்பிட்டு என்ன அப்படின்னா, ஏய் ஒரு லாட்ஜ் பேரை சொல்லி அந்த லாட்ஜில் நான் இருக்கணான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாரான். அவனு சரின்னு அவனும் தலையாடிட்டு போயிட்டானா, தலையாடிட்டு போய் அவன் நண்பனை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னானா, எங்க முதலாளிக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லடா, என்ன என்ன விஷயம் நானு, எங்க முதலாளி என்னை கூப்பிட்டு லாட்ஜில் நான் இருக்கணும்னு பார்த்துட்டு வாங்காரு, எவ்வளவு முட்டாத்தனம் பாரு அப்படின்னு சொன்னான். ஆமா அது ரொம்ப முட்டாத்தனம் தான் அப்படின்னு. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, அதை கேளு நானா என்ன அப்படின்னு. அவரே பக்கத்துல போன் வச்சிருக்காரு, இந்த போன் எடுத்து லாட்ஜுக்கு போன் பண்ணி ஐயா அந்த லாட்ஜில் நான் இருக்கணா அப்படின்னு அவரே கேட்டுட்டு போலாம, இதுக்கு ஏன் என்ன அனுப்புறாரு அப்படின்னா என்ன. ஆக இவ்வளவு முட்டாத்தனமா இருக்க வேடிக்கையா சொல்வார்கள். ஏன்னா ஒரு ஆளால ஒரு இடத்துலதான் இருக்க முடியும், ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆனா சுவாமி எப்படின்னா, அங்க கைலாய மலையில கல்லால நிலையிலே சனகாதி முனிவர்கள் முன்னால் தென்முக பரமாச்சாரியராக தட்சிணாமூர்த்தியாக வீழ்ச்சியிருந்து அவர்களுக்கு சின்முத்திரை காட்டி ஞானத்தை உணர்த்தி கொண்டிருக்கின்ற அதே வேளையில இல்லையா, உயிர்க்குயிரா எல்லா உயிரிடம் இருக்கிறார். ஆனா ஒரு உருவத்திறமையினை தாங்கி இருக்கும் போதுதானே நமக்கு, எழுந்தருளும் போதுதான் நமக்கு ஆகா சுவாமி அங்கே இருக்கிறா இங்கே இருக்கிறா நமக்கு தோணுது. அதுக்காக சொல்றேன், அங்க கல்லால நின்றுல தட்சிணாமூர்த்தியா இருக்கின்ற அதே வேளையில மேருமலையில, இது கைலாய மலையில, மேருமலையில இந்திரன் கடுமையா தவம் புரியுறான், சூரபத்மன் தொழில தாங்க முடியல, எப்படியாவது அவன்கிட்ட இருந்து நம்மள சுவாமி காப்பாத்தணும், சுவாமி எழுந்துடணும், அவட்ட வரம் கேட்கணும்னு சொல்லி அவன் கடுமையா தவம் செய்யறான். அவன் முன்னாடியே சுவாமி எழுந்துள்ளார். அங்க இவர்களுக்கு சின்முத்திரை காட்டி தட்சிணாமூர்த்தியாக இவர்கள் எதிரில இருந்து கொண்டிருக்கும் அதே நேரத்துல அங்க இந்திரன் முன்னாடி எழுந்தோடி, இந்திரனே உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்டு அவனுடைய சுகதுக்கெல்லாம் அங்க விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்படி எந்த இடத்திலையும் நினைந்த உருவத்தை அவர் மேற்கொள்ள வல்லவர். ஏன் அப்படின்னா, அது காரணம் என்னன்னா, இங்கு இது என்று அது கடந்த இயல்பினாலும் சுவாமி வந்து இங்கு இருக்கின்றார். அதாவது இவ்விடத்திலே உள்ள இந்த பொருள் தான் சுவாமி, வேற எந்த இடத்துலயும் அவர் இல்லை என்று ஒரு இடவரையறைக்குள் அவரை அடக்க முடியாது. அதான் சொல்கின்றார் சிதம்பரநாத முனிவர் பெருமான் அவர்கள் சொல்வார், இவ்விடத்து இது என்று சுட்டிக்காட்டும் அதனை கடந்த இயல்பினாலும், இவ்விடத்துல இருக்கிற இந்த பொருள் தான் சுவாமி, இவ்வளவுதான் அவர், வேற எங்கே அவர் இல்லை என்று சொல்ல முடியாது, இடவரையறையை அவர் கடந்தவர். அது திருவாசகத்துல முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் உலகம் முழுவதையும் கடந்து நிற்பவர், உலகம் முழுக்க நிறைந்தும் இருக்கின்றார், உலகம் முழுவதையும் கடந்தும் இருக்கின்றார், உலகத்துக்குள் ஒரு இடத்தில் அடைவிட்டு கிடப்பவர் அல்ல. அந்த சிறப்பு அது நமக்கு இல்லாத சிறப்பு அவருக்கு இருக்குது. அவருக்கு திருமேனியை எடுக்க முடியுது, நமக்கு முடியலங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுது. ஆனா அவருடைய மற்ற சிறப்புகளை எல்லாம் பார் என்று உமாவதி சிவம் சொல்கின்றார். முழுவதும் இறந்த முதல்வனாக இருக்கின்றார். ஒரு இடவரையறைக்குள் அவர் இருப்பதில்லை, ஏகதேசப்பட்டு கிடப்பதில்லை. ஈறு முதல் நடு ஒன்றும் இல்லாமையானோம். முதல் நடு ஈறுன்னு வச்சுக்கலாம், தோற்றம், அப்புறம் கொஞ்ச காலம் இருப்பது, அப்புறம் அழிவது. இப்படி முத்தொழில் படுதல் அவருக்கு இல்லை. முத்தொழில்களையும் புரியும் முதல்வனாகத்தான் இருக்கிறாரே ஒழிய அவர் முத்தொழில் படுவதில்லை. அதே திருவாசகத்துல ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆனா உனக்கு என்ன கிடையாது, ஆக்கம் இறுதி, ஆக்கம் அளவு இறுதி கிடையாது, நீ முத்தொழில் படுவது கிடையாது சொல்லிட்டான். ஆகவே அவர் ஈறு முதல் நடு ஒன்றும் இல்லாமையானும் இங்கு இது என்று அது கடந்த இயல்பினாலும் அது இடவரையறைக்கு அப்பாற்பட்டவர். ஈறு முதல் நடு ஒன்றும் இல்லாமையானும் காலவரையறைக்கும் அப்பாற்பட்டவர். ஒங்கி வளர் ஞானமயன் ஆதலானும் நம்மள மாதிரி அவர் அறிவு சிற்றறிவு அல்ல. நம்ம அறிவையா சிற்றறிவுன்னு சொல்றோம். எத்தனையோ பொருள்களை விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சு புதிய புதிய கருவிகள் கோல் விட்டு கோள்கள் போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம அறிவு சித்தறிவு சித்தறிவுங்களா அப்படின்னா, எவ்வளவுதான் கண்டுபிடிச்சாலும் ஒரு சமயத்துல ஒரு பொறியின் துணை கொண்டு ஒரு புலனை தான் அறிய முடியும். எத்தனை ஆண்டுகள் வாழ்க்கையில மற்ற எல்லா அனுபவங்களையும் விட்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு கதியா கிடந்து ஒரு சிறு கூட்டம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால பலரும் பயன்பெறுகின்றோம் இல்லைங்களா. ஒவ்வொரு நாளுமா ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க, அது முடியாது. அரும்பாடுபட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்மால் முடியாத ஒரு செயலாக இருப்பதனால நமக்கு அது பெருஞ்செயலாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய அறிவோடு ஒப்பிடும் போது அவர்களுக்கும் அறிவு கைமா இருந்து அவர்தான் உணர்த்தி கொண்டிருக்கின்றார் இல்லையா. அவரே இந்த 20 வருஷத்துக்கு முந்தைய என்ன உணர்ந்திருந்தார், படிப்படியா படிச்சு படிச்சு தானே விஞ்ஞானி மேல வளர்ந்திருக்கிறார். இப்ப அவரையும் உள்ளிருந்து வளர்த்தவர் யாரே, பெருமான் தான். ஆகையினாலே பெருமான் எல்லா உயிர்களுக்கும் உயிர்கூறா இருந்து அந்தந்த உயிர்களை எப்படி செலுத்தணுமோ ஏக காலத்துல எல்லா உயிர்களையும் செலுத்துறார். அது அதுக்குரிய வினைப்போகங்களை செலுத்துறார். அது பேரறிவு. நாம ஒரு கருவியின் துணை கொண்டு அவர் செலுத்தியபடி ஒன்றைத்தான் அறிகிறோம். அது சில சமயம் சரியா அறிகிறோம், சில சமயம் பிழையா அறிகிறோம். அறிவு சிற்றறிவு. ஆகையினாலே அவன் ஓங்கி வளர் ஞானமயன் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தன்னுடைய இயல்பை யாரும் அறிந்து கொள்ள முடியாதபடி பேரியல்பு உடையவனா இருக்கிறான். அதுவும் திருவாசகத்தில பெற்றி பிறர்க்கறிய பெம்மான் பெருந்துறையான். பெற்றி என்பது இயல்பு, பெற்றி என்பது இயல்பு என்று பொருள்படும். பெரிய ஆறறிவார் அவர் பெற்றியே திருப்பாசுரம். பெற்றி அல்லது பெற்றிமை என்பது இயல்பு என்று பொருள்படும். ஆகையினாலே பெற்றி பிறர்க்கறிய பெம்மான் பெருந்துறையான்னு திருவம்மானையில் சொல்வார் என்று கருதுகின்றேன். ஆகவே அவனுடைய இயல்பு மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாதது. ஆறறிவார் அவர் பெற்றியே. அதுதான் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்பும் எல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலானும். விருப்பு வெறுப்புகள் இருக்கு, அது பொறுத்துக் கொள்ள முடியாதது. விருப்பத்தையும் நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது, அதை மேலும் மேலும் வளர்ப்போம். அதை நினைச்சு நினைச்சு உருவோம் விரும்பிய பொருளை. வெறுக்கின்ற பொருளையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். வெறுக்கின்ற பொருளுடைய தீய அம்சங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பொருள் மேல ரொம்ப விருப்பம் வந்துட்டு அந்த விரும்பின பொருளையும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி எதையாவது ஒன்ன மத்தியும் ஒண்ணு நினைச்சு பெருமானுடைய கருணையை நிற்பதற்கு நேரம் இல்லாமல் இந்த விருப்பு வெறுப்புகள் நம்மை செய்து விடுகின்றன. ஆகவே இந்த விருப்பு வெறுப்புகள் தாங்குதற்கரியவை என்று ஞானிகளால் சொல்லப்படுகின்றன. தாங்கரிய வெறுப்பினோட விருப்பம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. வேண்டுதல் வேண்டாமையிலான் சார்வரிய தனி முதல்வன் ஆகலானும் நீங்களும் உயிர்க்குயிராய் நிற்றலானும். நாம ஒரு உடம்புக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா அவன் எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருக்கிறான். எனவே நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன் தானே. நிமலன் அதுவும் ஒரு ஏது வச்சுட்டார். நிமலனாய் இருத்தலினாலும் என்பது அதுக்கு அர்த்தம். ஆணவமல சார்பு இல்லாதவனாக இருப்பதனால் இத்தனை சிறப்புகளும் உனக்கு இருக்கின்றன. இதோட ஆணவமல சார்பு உனக்கு கிடையாது. அதனால தான் நினைந்த வடிவத்தை அவன் நிறுத்திக் கொள்வான். எப்போ எந்த வடிவத்தை எடுக்கணும்னாலும் இளையான்குடி மாநாயனருக்காக ஒரு வடிவம் எடுத்து போகணும், சிறுத்தொண்ட நாயனருக்காக ஒரு வடிவம் எடுத்து போகணும். இன்னும் 64 திருவிளையாடல்கள் புரியும் போது எத்தனை வடிவங்களை எடுத்திருக்கின்றார். அர்ஜுனனுடைய தவத்தை அங்க வந்து அவர் தவத்தில் இருக்கின்ற அர்ஜுனனிடம் போய் திருவிளையாடல் மேற்கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு வேட வடிவம். இப்படி நினைந்த வடிவத்தை அவரால் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கெல்லாம் காரணம் அவர் இடவரையறை கடந்தவர், காலவரையறை கடந்தவர், விருப்பு வெறுப்பு தன்பால் சிறிதும் இல்லாதவர், பேரறிவு பொருளாக இருப்பவர், அனாதியே ஆணவ மலத்திலிருந்து நீங்கி இருப்பவர். ஆகவே தாம் நினைந்த வடிவத்தை எல்லாம் எடுத்துக் கொள்வார் என்று அருமையாக சொன்னார். ஆகவே இதுகாறும் மூன்று பாடல்களிலே பதியனுடைய சிறப்பியல்பு பொதுவியல்பு அவர் நினைந்த வடிவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு உள்ள காரணங்கள் இவற்றை கூறினார். அடுத்து எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இப்படி ஒரு பதிப்பொருள் இருந்தாதானே, இருந்தாதானே இந்த குணங்கள்லாம் ஏப்பா இவ்வளவு பெரிய குணங்கள் அப்படின்னு போற்றப்படும். உண்மையில அப்படி ஒரு பதிப்பொருள் இல்லை என்றால் இத்தனையும் வெறும் கற்பனை ஆயிருமே அப்படின்னு ஒரு சாரார் சொல்லும் போது, அப்படிப்பட்ட பதிப்பொருள் உண்மையிலேயே உள்ளது என்று அளவையியலின் துணை கொண்டு அனுமான அளவையின் துணை கொண்டு முதல் நூல் வழிநூல் கூறியவாறு அருமையாக நிலைநாட்டுகின்றார். அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உலகாகி நின்று அளவில் ஒடுங்கும் பின்னும் மலமதனால் உலகாகும் உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும் ஏதுக்கள் ஆரம்பிச்சுட்டுது. அளவில் அசேதனமாயை ஆதலானும் அணுக்கள் ஒரு அடையும் அறிவிலாமையானும் நிலவு தொழில் மறுவி ஒரு நிற்றலானும் நின்றவையும் அளித்திடுவன் நிமலந்தானே. உலகமெல்லாம் எல்லா உலகங்களும் எப்படி இருக்கின்றன, ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உலகாகி நின்று அளவில் ஒடுங்கும் பின்னும் மலமதனால் உலகாகும். ஆகையினாலே இந்த உலகத்தை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்குவதற்கு ஆணவள நீக்கத்தின் பொருட்டு ஒடுங்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிப்பதற்கும் ஒரு பதிப்பொருள் கட்டாயம் வேண்டப்படும். ஏன்னா உலகம் தோன்றியிருந்து அழிவதா இருக்கையா, அழிந்த அந்த உலகம் ஒடுங்கியிருக்கதான் செய்து இல்லாம போயிடல, ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோன்ற வேண்டியதா இருக்கு. ஏன்னா உயிர்களின் ஆணவமலை நீங்கும் பொருட்டு அப்ப அதை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்குவதற்கு ஒரு கர்த்தா வேண்டாமா? நீங்க ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க சார் சைவ சித்தாந்திகள், என்ன உலகம் தோன்றும் இருக்கும் ஒடுங்கும் அப்படின்னு ஒரு விடாப்பிடியான கொள்கை வச்சிருக்கீங்க. அதனால அதை தோற்றுவிப்பதற்கும் நிறுத்துவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஒரு கர்த்தா வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. அந்த விடாப்பிடியான கொள்கை நாங்க ஏத்துக்கணும், நீங்க ஆயிரம் சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் நாங்க தலையாட்டணுமா? எங்க கருத்து என்னன்னா உலகம் இப்ப இருக்க மாதிரிதான் எப்பவுமே இருக்குது, அது ஒரு காலத்திலையும் தோன்றினது இல்ல, ஒரு காலத்திலையும் ஒடுங்க போறதும் இல்ல. இப்ப இது இப்ப இருக்கிற மாதிரிதான் முன்பு இருந்தது, எதிர்காலத்திலயும் இருக்கும், இப்பவும் இருக்கு எதிர்காலத்திலயும் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப கர்த்தா வேணுமா சொல்லுங்க, கர்த்தா தேவைதானா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்படுவான் இல்லையா, அது அவருக்கு தெரியும். அந்த கேள்விய கேட்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம என்ன அந்த காரணத்தையும் சேர்த்தே சொல்லிட்டார். என்ன இன்னாருக்கு விருது கொடுத்தனர் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏன் விருது கொடுத்தார்கள், அவர் என்ன செய்தார்னு ஒரு கேள்வி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இன்னென்ன சாதனைகள் எல்லாம் செய்த இன்னாருக்கு என்ன விருதை கொடுத்தார்கள்னா கேள்வி எழவே வருத்தம் இல்லை பாருங்க. அந்த காரணங்கள் எல்லாம் அடைமொழியாவே சேர்த்து சொன்ன மாதிரி அத மாதிரி உலகம் தோன்றி இருந்து அழிவதனால ஒரு கர்த்தா வேணும்னு சொன்னா தோன்றி இருந்து அழியும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப என்ன சொன்னார், உலகம் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று இப்படி விளங்குகின்ற உலகம் தோன்றியிருந்து அழிவதனாலே அப்படின்ட்டார். ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு இருக்கியா உலகம், மூணே சொல்லுக்குள்ள மொத்த உலகத்தையும் அடக்குகின்ற ஒரு பாங்கினை பாருங்க. சிவஞான போதம் அப்படிதான் தொடங்குது, அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின். அதே சிவஞான போதம் முதல் அதிகரணத்துல ஒருவன் ஒருத்தி ஒன்றுங்கிற சொற்களையே கையாண்டது. முதல் அதிகரணம் மேற்கோள் ஈண்டு உலதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்றென்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் என்று மெய்கண்டாரே சொல்லியிருக்கிறார். ஒருவன் ஒருத்தி ஒன்று சொல்ல மெய்கண்டாரும் கையாளுகின்றார். சிவஞான சித்தியார் அருளந்தி சிவமோ ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று சொல்லி தொடங்குகிறார். முதல் சூத்திரத்தில் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் தொடங்குகிறார். இங்கு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியரும் கையாண்ட அதே சொற்களை, உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உலகாகி நின்று அழகிறோம். ஏன் ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு இருக்கு, ஆமா உலகம் ஒருவன், ஆண் உடலையெல்லாம் ஒருவன் சொல்றோம் இல்லைங்களா, ஆம்பளையெல்லாம் ஒருவன் சொல்லுவோம், பொம்பளையெல்லாம் ஒருத்தர் சொல்லுவோம் சொல்லுவோம். ஒருவன் சொல்றது எதை, உயிரை இல்ல, அந்த ஆண் உடல் உடலைத்தான் இல்லையா. அதே மாதிரி ஒருத்தின்னு சொல்வதெல்லாம் பெண் உடல், ஒன்றுன்னு சொல்வதெல்லாம் மிருக உடல் தாவர உடல் இன்னும் மற்ற ஜடப்பொருள்கள் அகிரிணை எல்லாம் வந்துடும் ஒன்றுங்கிறதுல. ஒருவன் ஒருத்தில உயர்தனை பொருள்கள், ஒன்றுங்கிறதுல அகிரிணை பொருள்கள், உயர்தனை பொருள்களும் அகிரிணை பொருள்களும் கலந்ததுதான் உலகம் முடிஞ்சு போச்சு. சரி இதை வச்சுக்கிட்டு எப்படி உலகம் தோன்றி இருந்து அழியும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுல உள்ள தர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த பொருள் எல்லாம் பகுதி பகுதியாக பிரிக்கும்படியாக இருக்கிறதோ அந்த பொருள் எல்லாம் தோன்றி இருந்து அழியும். இதுதான் இதுல உள்ள தர்க்கம். மறுக்க முடியாத ஏது இது? எந்த விஞ்ஞானத்தாலையும் யாராலையும் மறுக்க முடியாது. பகுதி பகுதியாக உள்ள பொருள், பகுதி பகுதியாக இருப்பதை அவயவ பகுப்பு என்பார்கள். அவயவ பகுப்பு இல்லைங்களா? இப்ப ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டா அது முன் சக்கரம், பின் சக்கரம், ஹேண்டில் பார், சீட்டு, பெடல் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் கம்பி, எப்படி பகுதி பகுதியா இருக்கு? இத்தனை பகுதிகளையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து தானே சைக்கிள்ங்கிற முழு பொருள் உருவாகுது. அப்ப என்ன, அந்த அந்த பகுதி பகுதியா ஒரு பொருள் இருந்தாலே, அவைப பகுப்போடு இருந்தாலே அது ஒரு நாள் தோற்றுவிக்கப்பட்டது, கொஞ்ச காலம் இருக்கும் அப்புறம் ஒடுங்கும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டாலும் கை காலு மார்பு வயிறு தலை அதுல மூக்கு கண்ணு வாய் காது இப்படி பகுதி பகுதியா தானே இருக்குது. இந்த உடம்பும் தோண்டி இருந்து அழியக்கூடிய பொருளா தானே இருக்குது. அதே மாதிரி மொத்த உலகமும் அப்படி இருக்குதா? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அப்படி இருந்தா மொத்த உலகமும் அப்படிதானே இருந்து தீரணும். மொத்த உலகம் எப்படி அவை வகுப்பா இருக்குது அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பகுதி பகுதியாக அவை வகுப்புடையதான் உலகமும் இருக்கிறது இல்லைங்களா. அதுதான் ஆகாயம், ஆண் உடல், பெண் உடல் இல்லைங்களா, மற்ற பொருள்கள். அதனாலதான் ஒருவன் ஒருத்தி ஒன்றுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கினார். பஞ்சபூதங்கள் போன்ற சடப்பொருள் எல்லாம் ஒன்றில் அடங்கும். உயர்தனையா இருக்கிற ஆண் பெண் எல்லாம் ஒருவன் ஒருத்தியில் அடங்கும். ஆகவே ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பது உலகத்தில் காணப்படும் அவயவ பகுப்பு. இந்த அவயவ பகுப்பு இருப்பதனாலே உலகம் தோன்றியிருந்து அழியும். ஆகையினாலே அதை தோற்றுவித்து ஒடுக்குவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். ஆகையினாலே இறை மறுப்பு என்பது ஒருபோதும் அது அளவையியல் சிந்தனைக்கு ஒத்துவராத ஒன்று. அளவையியல்படி நம்ம சிந்தித்து பார்த்தால் இறைவன் இருக்கின்றான் என்பதே தெளிவான ஒரு முடிவாகும். அதை நம்ம சைவ சித்தாந்த சாத்திரங்கள் சொன்னது போல வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உலதாகி நின்று அளவில் ஒடுங்கும். உலதாகி தோன்றி நின்று கால எல்லை வரை நிலை பெற்று அளவில் ஒடுங்கும். அதாவது அந்த சங்கார காலம் வரும்போது தோன்றிய அனைத்துமே ஒடுங்கிவிடும். பின்னும் மலமதனால் உலதாகும். ஒடுங்கிய உலகம் இல்லையா, மூடிய பள்ளிக்கூடத்தை திரும்பவும் திறக்கிற மாதிரி தான். ஏன், இன்னும் மாணவர்கள் எல்லா பாடங்களையும் படிச்சு முடிக்கலையே இல்லைங்களா. அவன் இந்த பள்ளியில் அவன் படிப்பதற்கு இன்னும் பாடங்கள் இருக்கு. ஏன், ஆறாம் வகுப்பு கூட படிச்சுட்டான், இன்னும் ஏழாம் வகுப்பு பாடம் இருக்கு, எட்டாம் வகுப்பு பாடம் இருக்குது, அதெல்லாம் அவன் படிக்க வேண்டிய நிலையில இருக்கிறான். அப்ப எதுக்கு நடுவுல பள்ளிக்கூடத்தை மூணுங்க ஒரு மாசம்? இடையில அவன் இழைப்பாரணும், படிச்சுக்கிட்டே இருந்தா சளிப்பா போயிரும், இடையில ஒரு இழைப்பாரணும். அதனால மே மாசம் லீவ் விட்டோம், இப்பவும் லீவு தான். இப்படி இடையிடையே காலாண்டு அரையாண்டு என்று விடுவது போல அவாந்தர சங்காரம் இல்லைங்களா, அப்புறம் முடிவான பேரூழியாகிய மகாசங்காரம் எல்லாவற்றையும் நிகழ்த்தி உயிர்களுக்கு இழைப்பாறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். இழைப்பாரிய மாணவர்கள் மேலும் உள்ள பாடங்களில் தங்களுடைய அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்காக பள்ளியை திரும்பவும் திறக்கிற மாதிரி இழைப்பாரிய ஆன்மாக்கள் அந்த மூலமலத்திலிருந்து நீங்க வேண்டும். அதற்குரிய வகையிலே அவை வாழ வேண்டும். அதற்காக ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றான். சரி, இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப உலகத்தை தோற்றுவிக்க ஒரு கர்த்தா வேணும் இல்லையா. அந்த கர்த்தா ஏன் ஆன்மாவாக இருக்கக்கூடாது? ஆன்மாக்களே தோற்றுவித்துக் கொள்ளும். நல்லா சொன்னீங்க போங்க ஐயா. ஆன்மாவா, ஆன்மா பிறந்ததுன்னா வந்து வேற விலங்கு பறவையா பிறந்தா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிறந்தோம் வாழறோம் கூட தெரியாது. மனிதனா பிறந்தாலும் கூட ஒரு மூணு வயசு நாலு வயசு ஆனாதான் ஓ நாம எல்லாம் பிறந்திருக்கிறோம், எல்லாம் அப்படி பிறக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க வீட்டுல குழந்தைகள் பிறக்கதை பார்த்து இதை மாதிரி நாம பிறந்திருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்கே 4-5 வருஷம் தேவைப்படுது. நாம வந்து உலகத்தை படைக்கிறதா, அதை நடத்துறதா, என்ன சொல்றீங்க? ஆனாலும் சொல்றாங்க. இப்ப அருமையா சொன்னார், அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும். கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன். அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாம, அணுக்கள் ஆன்மாக்கள் அது சூக்கம சரீரங்கத்துக்கோட சேர்ந்திருக்கும் போது அணுத்தன்மை பட்டு கிடக்கும். அதான் அணுத்தன்மை பட்டு கிடக்கிற ஆன்மாவா உலகத்தை படைக்க முடியும் அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துறார். அதான் அணுக்கள் அங்க சொல்ல அங்க பயன்படுத்துறார். அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும். அவை வந்து உடம்பு பொருந்தக்கூடிய அறிவு அவற்றுக்கு கிடையாது. உடம்ப பெற்ற பிறகுதானே அணு ஆன்மாவுக்கு அறிவு விளங்குது. அப்ப ஆன்மாவா எப்படி உடம்ப போய் பெற முடியும்? ஒரு முதியவர் இருக்கிறார், அவருக்கு தள்ளாம இருக்கிறது. ஊன்றுகோல் கைக்கு வந்தால்தான் அவரால் நடக்க முடியும். அப்படிப்பட்டவர் ஊன்றுகோல் அந்தாண்ட இருக்கு, இவரா போய் எழுந்திரிச்சு போய் நடந்து அந்த ஊன்றுகோல் எடுக்க முடியுமா இல்லையா? ஊன்றுகோலும் தானாக வந்து அவரை சாராது, அது ஜடம். அப்ப நன்றாக நடக்கக்கூடியவர் போய் இந்த ஊன்றுகோல் எடுத்து இவர் கையில கொடுத்து இவருக்கு உதவி செய்தால்தான் அப்புறம் தான் இவர் நடக்க முடியும். அது மாதிரி உடம்பு கருவி கரணங்களை பெற்ற பிறகுதான் ஆன்மாவுக்கே அறிவு விளங்குகிறது. இது எப்படி அதை பெறுவதற்கு முன்பு தானாக போய் உடம்பு கருவி கரணங்களை எப்படி சார முடியும் இது? ஆகவே இது முடியாது. அது மட்டுமல்ல, இந்த ஆன்மாக்கள் அந்தந்த பிறவி முடியும் போது உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும் என்ன, அந்த இறப்பு காலத்திலே அந்த தூள உடல் நீங்கி விடுகிறது இல்லையா, சூக்கம் உடலில் இருந்து வேறு ஒரு உடல் தோன்றி வினைக்கீடாக வேறு ஒரு பிறவி, ஏழு பிறவியில் வேறு ஒரு பிறவி வருகிறது, உருவம் மாறுகிறது, வருவது போவது, இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறது திரும்ப இறக்கிறது செல்கிறது. என்னவென்றால், பெரிய அளவிலே புண்ணியங்களோ அல்லது பாவங்களோ செய்திருந்தால் அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கு சொர்க்கநரகங்களுக்கு செல்கிறது. வருவது போவது செல்வது ஆதலானும், இது ஒரு விளக்கம். நம்ம சிதம்பரநாத முனிவர் பெருமான் அவர்கள் வருவது செல்வது போவது அப்படின்னு வச்சுக்கிட்டு, செல்வதுன்னா நிகழ்வது அப்படின்னு பொருள் கொண்டு, அதுக்கு இருப்பதுன்னு பொருள் பண்றாங்க. வருவது தோன்றுகிறத, இருக்கின்றன, மடிகின்றன, உயிர்கள்லாம் தோன்றுகின்றன, இருக்கின்றன, மடிகின்றன. ஆகவே உயிர்களால் என்ன செய்ய முடியாது, உலகத்தை படைக்க முடியாது, தாமாக போய் உடம்ப பொருந்தவும் அவற்றுக்கு முடியாது. சரி, மாயை வந்து தன்னிடமிருந்து தானே உலகங்களை எல்லாம் தோற்றுவித்துக் கொள்ளும், அந்த மாயை தானாகவே உடம்புகளையும் தோற்றுவித்துக் கொள்ளும், உலகங்களையும் தோற்றுவித்துக் கொள்ளும் என்று கொள்ளலாமா? முடியாது. அலைவில் அசேதன மாயை ஆதலானும், மாயை அசேதனம், அசேதனம்னா அறிவற்றது, ஜடம், அறிவற்ற ஜடமாகிய மாயை ஒரு மண்ணு, அந்த மண்ணே வந்து பானை சட்டி குடத்தெல்லாம் உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொன்னா அது பொருந்துமா? அதிலிருந்து உருவாக்க ஒரு திறமை வாய்ந்த தொழிலாளி வேண்டும் அல்லவா? அதுபோல மாயை வந்து அசேதனம், அதாவது ஜடம், சேதனம்னா அறிவு பொருள், அசேதனம்னா ஜட பொருள். அலைவில் மாயை, அதுக்கு இயக்கம் கிடையாது, செயல் கிடையாது, செயலற்ற ஜடமாகிய மாயை தானாகவே தோற்றுவித்துக் கொள்ள முடியாது. நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும், நிலவு தொழில் விளங்கக்கூடிய தொழில்னு சொன்னது கண்மம், கண்மத்துக்கீடாக தானையா தனுகரண போனெல்லாம் வருது, அப்ப கண்மமாகிய வினையே வந்து தனுகரண போனங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறதுன்னு சொல்லலாமே அப்படின்னா, இல்ல, நிலவு தொழிலாகிய அந்த பொருந்தி இருக்கக்கூடிய கண்மம் வந்து எங்க இருக்கு, மருவி உரு நிற்றலானும், உரு மருவி நிற்றலானும், இந்த உடம்புல, அதாவது சூக்கம் உடம்புல புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக அந்த கண்மம் தான் கிடக்கும், அவ்வளவுதான் அந்த கண்மம். அதனால அந்த கண்மமும் ஜடம்தான். கண்மம் தானாக என்ன செய்யாது, உடம்பையோ உலகத்தையோ தோற்றுவிக்காது. அப்போ நின்றவையும் அழித்திடுவன் நிமலன் தானே. அப்போ தனு கரணம் புவனம் போகம் எல்லாவற்றையும் ஒன்னு பாக்கி இல்லாம எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவன் நிமலனாகிய, அனாதியே மலத்திலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய நிமலனாகிய பரமேஸ்வரன் தான். எவையும் அழித்திடுவன், எவையும் முற்றுமை, அது பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல நாம அதை தெரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றையும் அவன் தான் தோற்றுவிப்பான். ஏன்னா அந்த ஒளிப்பு அளவின்னு சொல்லுவாங்க, அதுலயே நமக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிட்டார், கண்மமும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது, மாயையாலையும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது, உயிர்களாலையும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது அப்படின்னு. அப்ப வேற யாராவது ஆளாலதான் தோற்றுவிக்க முடியும், முதல்வனாலதான் தோற்றுவிக்க முடியும். அதான் முதல்வன் ஒருவன் இருக்கின்றான் என்று அந்த பதி உண்மையை இங்கே நிலைநாட்டி விட்டார். பதி உண்மை, ஏன்னா முதல்ல உலகம் தோன்றியிருந்து அழியும், ஆகவே தோற்றுவிக்க ஒரு கர்த்தா வேண்டும் என்று சொன்னார். தோன்றியிருந்து அழிவதை எப்படி ஏற்பது என்ற தடை எழக்கூடுமே, அதற்காக சொன்னார். உலகம் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவைவ பொறுப்புடையது, அதனால் இந்த உலகம் தோன்றியிருந்து அழிவது, தோன்றியிருந்து அழிவதனால் அதை தோற்றுவிக்க ஒரு கர்த்தா வேண்டும். மாயை தானாக உலகை தோற்றுவிக்காதது, ஜடம், இயக்கமற்றது. கண்மமும் சூக்க உடம்பு பற்றுக்கோடாக கிடக்கும், அதுவும் ஜடம், அதனாலையும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது. உயிர்களும் வந்து உடலை பெற்ற பிறகுதான் அவற்றுக்கு அறிவு விளங்குது, வினைக்கீடாக அவை வந்து அது விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி அதுக்கு பொருந்துது, அதனால உயிராலையும் தோற்றுவிக்க முடியாது. எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவன் இறைவன் தான் என்று, ஆகவே அந்த இறைவன் ஒருவன் உண்டு நிரூபித்த பிறகு அந்த இறைவன் யாரு என்பது அடுத்த தடை.